வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சாரம், இலக்கியம் மற்றும் உணர்வுகளின் குரலாக அறிவுசார் இந்தியா இயக்கம் உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சாரம், இலக்கியம் மற்றும் உணர்வுகளின் குரலாக அறிவுசார் இந்தியா இயக்கம் உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கம் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் சேதமடைந்த போதிலும் உலகிலேயே அதிக அளவாக 1 கோடி ஓலைச்சுவடிகளை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த உலகத்தின் நன்மைக்கான கருத்துக்கள் இந்த ஓலைச்சுவடியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இவற்றை டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நம் நாட்டின் அறிவுசார் பாரம்பரியம் வளமானது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்றார். நாடு முழுவதும் 400க்கும் மேற்பட்ட எத்தனால் உற்பத்தி நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். முக்கிய மற்றும் அரிய வகை கனிமங்களின் சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்களித்து சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த 8ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அந்த உத்தரவை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி பங்கீட்டை 75% உயர்த்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மாநில மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கூடுதல் திட்டங்களை செயல்படுத்த இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் திரு அப்பாவு கூறினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக புதுதில்லியில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறைக்கான தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி சிக்கியுள்ள தமிழர்களின் விவரங்களை தெரிவிக்கவும், நேபாளத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் நிலைமையை அறிந்து கொள்வதற்கும் 01124193300 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. 92895167122 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் விவரங்களை தெரிவிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்துறையினருக்கு அஇஅதிமுக எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் தொழில்துறையினர், விவசாயிகள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொழில்துறையினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். வேளாண் வளர்ச்சிக்கும் திமுக அரசு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது GST அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
ஈரோட்டிலிருந்து பீகாரின் ஜோக்பானிக்கு அம்ரித் பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை தொடங்கி வைக்கிறார். ஜோக்பானியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் இந்த ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று சேலத்தில் நடைபெற்றது. இதன் காரணமாக சேலம் மாநகரமே விழாக்கோலம் பூண்டது போல் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழரின் பாரம்பரியத்தில் நிகழ்த்து கலைகளுக்கு முக்கிய இடம் உண்டு. குறிப்பாக நம்முடைய பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் நாட்டுப்புற கலைக்கு முக்கிய பங்குள்ளது. அனைத்து இடங்களிலும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்த்து கலைஞர்கள் சேலம் மண்டலம் முழுக்க பரவலாக உள்ளனர். அவர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையிலும் பாரம்பரிய நிகழ்த்து கலைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாகவும் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் பிரம்மாண்ட கலைப்பேரணி நடத்தப்பட்டது. நையாண்டி மேளம், கரகாட்டம், புறவியாட்டம், பம்பை கைச்சிலம்பாட்டம், இறை நடனம், துடும்பாட்டம் மற்றும் கிராமிய பாட்டுக்களை இசைக்கும் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தியவாறே பேரணியில் கலந்து கொண்டனர். இதேபோன்று தெருக்கூத்து, இசை நாடகம், கனியான் கூத்து, பொம்மலாட்டம், தோல்பாவை கூத்து மற்றும் பழங்குடியினர் நடனம் ஆடும் குழுவினர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
நேற்று தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த இரு தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா பகுதிகளை கடந்து செல்லக்கூடும். தமிழக வானிலையை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் 15 மற்றும் 16 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகள் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது.
தென்மேற்கு பருவமழை வரும் திங்கட்கிழமை தொடங்கி படிப்படியாக விலகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் இந்த ஒத்திகை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தென்காசி மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை மற்றும் இயற்கை பேரிடர் மழை வெள்ள காலங்களில் சிக்கியவர்களை மீட்கும் ஒத்திகை பயிற்சி ஒவ்வொரு பகுதிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றால மெயினருவி கரையை வைத்து ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மாவட்ட அலுவலர் மணிகண்டன் தலைமையில் தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட 17 கமாண்டோப்படை வீரர்கள் இயற்கை சீற்றம் மற்றும் மழை வெள்ள காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளில் அருவிக்கரை பகுதிகளில் சிக்கி தவிப்பவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்தும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை படை வீரர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஆன்லைன் மூலம் போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்திய 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான கல்லூரி களப்பயணத்தை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் ஆலிஸ் பம்ப்ரேயை வென்றார். இதன் மூலம் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-18, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். உலக சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீனா தாப்ரே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் ஜெஸ்ஸி பிலிப், பூனம் தாத்வாவாடி ஆகியோரும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தூத்துக்குடியில் கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. நாடு முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சாரம், இலக்கியம் மற்றும் உணர்வுகளின் குரலாக அறிவுசார் இந்தியா இயக்கம் உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.